அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அரபிந்தோ எழுதிய லைஃப் டிவைன் நூலின் 27வது அத்தியாயம் த செவன் ஃபோல்ட் காட் ஆஃப் பீயிங் என்பதாகும். இதை தமிழில் ஜீவனின் ஏழு படிப்பு தத்துவம் என்று கூறலாம். வேதங்கள் குறிப்பிடும் ஏழு தத்துவங்களை நாம் எட்டு தத்துவங்களாக மாற்றிக்கொள்ள முடியும். பிரபஞ்சத்தில் ஒரு தத்துவம் வெளிப்பட்டு பிற தத்துவங்கள் மறைவாக இருப்பதால் பரிணாமத்தின் மூலம் மறைவாக இருக்கும் தத்துவங்கள் வெளிப்பட முடியும் என்பது இந்த அத்தியாயத்தின் மைய கருத்து. செவன் ஃபோல்ட் காட் ஆஃப் பீயிங் என்பதை அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்த்தால் ஜீவனின் ஏழு மடிப்பு கொண்ட கயிறு அல்லது கம்பி என்று பொருள் வருகிறது. ஏழு அடுக்கு என்றோ ஏழு தொடர் என்றோ கூறாமல் ஏன் ஏழு மடிப்பு என்கிறார்? சமையலறையில் பல வகையான பாத்திரங்கள் உண்டு. ஒரு பெரிய பாத்திரத்திற்குள் சிறிய பாத்திரம், அந்த சிறிய பாத்திரத்திற்குள் அதைவிட சிறிய பாத்திரம் என்று எட்டு பத்து பாத்திரங்களை ஒன்றினுள் ஒன்றாக அடைத்து வைக்கலாம். அவை அனைத்தும் ஒரே உலோகத்தால் ஆன எவர் சில்வர் பாத்திரங்கள் தான் என்றாலும் அவற்றை எடுத்தால் தனித்தனியான பாத்திரமாகிவிடும். பிரித்துவிட்டால் ஒன்றோடு மற்றொன்று தொடர்பற்று போய்விடும். பட்டு சேலையை கசங்காமல் சுருங்காமல் அழகாக மடிக்கிறோம். மிக நீளமாக இருக்கும் சேலையை இரண்டாக மடிக்கிறோம், பின்பு மீண்டும் மடிக்கிறோம், தொடர்ந்து மடித்து நம் அலமாரியில் அடங்குமாறு செய்கிறோம். சேலையை எப்படி மடித்தாலும் அது ஒரே சேலையாகத்தான் இருக்கும். சேலையின் மேல் பகுதி தோளிலும் கீழ்ப்பகுதி காலிலும் இருக்கும். ஆனால் அவை சேலையின் ஒரே பகுதிகள்தான். பகுதியை பிரிக்க முடியாது, பிரித்துவிட்டால் அது சேலை அல்ல. எனவே பட்டு சேலையின் மடிப்புகளை பிரிப்பதோ கிழிப்பதோ நம்மால் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. பிரம்மமும் பட்டு சேலையும் இந்த இடத்தில் ஒன்று போல் இருக்கின்றன. பிரம்மத்தை பிரிப்பது என்பது நடக்க முடியாத ஒன்று. அளவற்ற பிரம்மம் படைப்பில் பிரபஞ்சத்திற்குள் அடங்க வேண்டும் என்பதால் அளவுள்ள பல மடிப்புகளாக சத், சித், ஆனந்தம், மனம், வாழ்வு, ஜடம், சத்திய ஜீவியம், சைத்தியம் என்ற பல மடிப்புகளாக மாறியுள்ளது. வேதம் பிரம்மத்தை எத்தனை மடிப்புகளாகவும் செய்யலாம், ஆனால் பிரம்மம் பிரிக்கப்பட முடியாத பிரம்மமாகத்தான் இருக்கும் என்று கூறுகிறது. இந்த 27வது அத்தியாயத்திலும் அடுத்து வரப்போகும் 28வது அத்தியாயத்திலும் முந்தைய 26 அத்தியாயங்களின் முக்கிய கருத்துக்களை அவற்றின் சாரத்தை தொகுத்து கூறுகிறார். இந்த அத்தியாயத்தில் அவர் கூற வருவது வரை கடந்த வெளியில் டிரான்சென்டென்ட் எனப்படும் வரை கடந்த வெளியில் உள்ள சச்சிதானந்தம் மாறி பிரபஞ்சத்தில் ஜட வாழ்வு சைத்தியமாயிற்று, சத்திய ஜீவியம் மனமாயிற்று என்ற கருத்தை மட்டுமே. அக்கருத்தையே அவர் பல கோணங்களிலும் கூறுகிறார், விளக்குகிறார். திரும்ப திரும்ப அதையே இந்த அத்தியாயத்தில் கூறுவது போல இருந்தாலும் கவனமாக வாசித்தால் எட்டு தத்துவங்களின் சாரத்தையும் இந்த அத்தியாயத்தில் அவர் கொடுத்து விடுவதை புரிந்து கொள்ளலாம். இந்த அத்தியாயத்தில் உள்ள முக்கியமான கருத்துக்களை பத்திவாரியாக கூறுகிறேன். முதல் பத்தியில் உள்ள கருத்துக்கள். கடந்த அத்தியாயங்களில் ஞானிகளான நம் முன்னோர்கள் குறிப்பிடும் ஏழு தத்துவங்களை பற்றி ஆராய்ந்து தெரிந்து கொண்டோம். நம் பிரபஞ்ச வாழ்விற்கு இந்த ஏழு தத்துவங்களே அடிப்படையாக உள்ளன. இவை படைப்பிலும் பரிணாமத்திலும் அடுத்தடுத்து உள்ளன. சத், சித், ஆனந்தம் ஆகிய மூன்று தத்துவங்களும் ஒன்று கலந்த ஒரே சத்தியமான சச்சிதானந்தமே படைப்பின் அடிப்படை என்று தெரிந்து கொண்டோம். சத் வரை கடந்த வெளியில் அனந்தமாக உள்ளது. சித் என்பதற்கு இரண்டு அம்சங்கள் உண்டு. அசையாது இருக்கும்போது தன்னை முழுமையாக அறிந்திருக்கும் அம்சமும், செயல்படும் போது தன் சுய ஆற்றலின் சக்தியை வெளிப்படுத்தும் அம்சமும் உண்டு. சத் சித் மூலம் செயல்படும் போது அது பெறும் அனுபவமே ஆனந்தமாகும். சச்சிதானந்தத்தின் அடுத்த நிலை சத்திய ஜீவிய நிலை ஆகும். காட்டில் ஒரு சிங்கம் ஆடாமல் அசையாமல் அமர்ந்து கொண்டிருக்கும். அதனால் அதற்கு தன் வலிமை தெரியாது என்று கூற முடியாது. அவசியம் ஏற்படும் போது, பசி என்ற தேவை உருவாகும் போது, தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி ஆயிரம் மான்கள் கொண்ட கூட்டத்திலிருந்து ஒரே ஒரு மானை அடித்து வீழ்த்துவிடும். ரிஷி தவம் செய்யும் போது அசையாமல் இருப்பார். ஆனால் தன் அகத்தை தெளிவாக அறிந்தவராகத்தான் இருப்பார். அவசியம் ஏற்பட்டால் தன் சக்தியை செயல்படுத்தி எதையும் படைப்பார். அவர் நினைத்தால் சொர்க்கத்தையே திரிசங்கிற்கு படைத்தது போல படைத்துவிட முடியும். ஜடம் என்பது சத். நம் பார்வைக்கு அது அசையாமல் இருப்பது போல் இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கும் ஒரே ஒரு அணுவின் சக்தி வெளிப்பட்டாலும் அது ஒரு நகரத்திற்கே மின்சாரம் தரவல்லதாக இருக்கும். இரண்டாம் பத்தியில் உள்ள கருத்துக்கள் ஏகன், அநேகன், ஒருமை, பன்மை, ஐக்கியம், பன்முகம் என்ற இரட்டை தத்துவத்தின் அடிப்படையில்தான் படைப்பு நிகழ்கிறது. ஏகனின் பன்முக பல்மடிப்பு வெளிப்பாடே படைப்பு. சத்திய ஜீவியம் தொகுத்தறியும் ஞானம் எனப்படும் காம்ப்ரஹெண்டிங் நாலெட்ஜ், பகுத்தறியும் ஞானம் அப்ரஹெண்டிங் நாலெட்ஜ் ஆகியவற்றின் மூலம் செயல்படுகிறது. ஒன்றிலிருந்து வெளிப்பட்டு அனைத்திலும் தான் ஒன்றே இருப்பதை அது அறியும். அதே சமயத்தில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாகவும் அறியும். அது ஒன்றிலிருந்து பல என்ற ரீதியிலும் செயல்படும், பலவற்றிலிருந்து ஒன்று என்ற பாணியிலும் செயல்படும். அவ்வாறு செயல்பட்டு ஓர் ஒழுங்குள்ள உறவை ஏற்படுத்துகிறது, பிரிவினை என்ற தோற்றத்தை உருவாக்குகிறது. ஆனால் சூட்சுமத்தில் பிரிக்க முடியாதபடி இருக்கிறது. காம்ப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்ட் என்பது சச்சிதானந்தத்தோடு தொடர்புடையது. அப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்ட் என்பது பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது. காம்ப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்டில் ஜீவியம் எங்கும் எதிலும் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறது. அப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்டில் ஒவ்வொரு உருவத்திற்கும் தனித்தனியாக ஜீவியம் உண்டு. ஒன்று காலத்தை கடந்தது, அடுத்தது காலத்தில் செயல்படுவது. இதை முன்பே கூறிய ஒரு உதாரணம் மூலம் புரிந்து கொள்ள முயலலாம். விக்ரமாதித்தன் கதையில் சாலிவாக்கணன் என்ற புயவன் இருப்பான். அவன் ஏராளமான மண்பொம்மைகள் செய்வான். அவை பொம்மைகளாக இருக்கும் வரை அனைத்துமே அவன் விருப்பப்படியே இருக்கும், நடக்கும். அவற்றிற்கு என்று தனித்தனியாக விருப்போ வெறுப்போ செயலோ இல்லை. இதை காம்ப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்ட் நிலை என்று கூறலாம். ஏராளமான பொம்மைகளை செய்த பின் அவை ஒவ்வொன்றிற்கும் சாலிவாகனன் உயிர் தருகிறான். ஒவ்வொரு பொம்மையும் தன்னை ஒரு வீரனாக நினைத்துக் கொண்டு செயல்படும். இதை அப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்ட் என்று சொல்லலாம். ஜேன் ஆஸ்டன் பிரைட் அண்ட் பிரிஜுடிஸ் என்ற கதை எழுதினார். கதையில் பல நிகழ்ச்சிகளை உருவாக்குகிறார். டார்சி, எலிசபெத், பென்னட் போன்ற பல கதாபாத்திரங்களை உருவாக்குகிறார். எல்லாமே ஜேன் ஆஸ்டனின் விருப்பப்படி திட்டப்படி உருவாகிறது. ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும், ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் ஜேன் ஆஸ்டனின் ஜீவியம் இருக்கிறது. அதை ஜேன் ஆஸ்டன் அறிவார். இது காம்ப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்ட் நிலை. டார்சியும் எலிசபெத்தும் பிற கதாபாத்திரங்களும் தனித்தனியாக ஜீவியம் பெற்று தாங்கள் ஜேன் ஆஸ்டனின் படைப்பு என்பதே தெரியாமல் தங்கள் விருப்பப்படி நடந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது அந்த நிலை அப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்ட் என்றாகிறது. வேறொரு உதாரணமும் தருகிறேன். காளிதாசன் தன் அகத்திலிருந்து வெளிப்படுத்திய புறத்தோற்றமே சாகுந்தலம் என்ற நாடகம். அதை பிரபஞ்சம் என்று கொள்ளலாம். சாகுந்தலம் என்பது காளிதாசரின் விருப்பத்தினால் ரியல் ஐடியா எனப்படும் மெய் கருத்துருவினால் உருவான பிரபஞ்சம். காளிதாசர் சாகுந்தலம் எழுத வேண்டும் என்ற ஒரு ரியல் ஐடியா ஏற்படுத்தாமல் இருந்தால் சாகுந்தலம் என்ற பிரபஞ்சம் உருவாகி இருக்காது. ரியல் ஐடியா என்பது பிரம்மத்தின் விருப்புறுதி. இங்கு ரியல் ஐடியா என்பது பாரத தேசத்தை உருவாக்க பரதன் என்ற மகனை பெறுவதற்காக துஷ்யந்தனும் சகுந்தலையும் காதலித்து மனம் செய்து கொள்வது. இங்கு அனைத்து பாத்திரங்களும் செயல்களும் நிகழ்ச்சிகளும் காளிதாசரின் மனத்தில் ஒரே சமயத்தில் இருக்கின்றன. அங்கே காலம், இடம் என்ற பிரிவுகள் இல்லை. அனைத்து செயல்களும் அவர் மனத்தில் ஒரே சமயத்தில் இருக்கின்றன. அனைத்து காலமும் அவர் மனத்தில் ஒரே சமயத்தில் செயல்படுகின்றது. காளிதாசரால் ஒரே சமயத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்க்க முடியும். கதையை மொத்தமாக அவரால் பார்க்க முடியும். இது தொகுத்தறியும் சத்திய ஜீவியம், காம்ப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்ட். இந்த கட்டத்தில் நாடகத்தை அப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்ட் என்ற பகுத்தறியும் சத்திய ஜீவியத்திடம் பொறுப்பு தரப்படுகிறது. கதாசிரியர் உருவாக்கிய கதையை காலத்தில், இடத்தில் நடத்தி காட்ட வேண்டிய பொறுப்புள்ள இயக்குனர் போல இப்போது அப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்ட் செயல்படும். இங்கு ஒவ்வொரு பாத்திரமும் மற்ற பாத்திரங்களில் இருந்து தன்னை வேறுபட்டதாக உணர ஆரம்பிக்கிறது. ஆனால் தாங்கள் ஒன்றே என்பதை இன்னமும் மறக்கவில்லை. ஒரு இயக்குனர் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இப்படி இப்படித்தான் நடக்க வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லித்தந்து பிற வசனங்களை, பிற பாத்திரங்களை மறக்க வைக்கிறார். இதுபோல அப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்ட் ஒவ்வொரு உருவத்தையும் இயக்குகிறது. அனைத்து பாத்திரங்களும் தானே என்று தெரிந்தாலும் காளிதாசர் தன்னையே தனித்தனி பாத்திரங்களாக இந்த நிலையில் கற்பனை செய்து கொள்கிறார். எப்படி நடக்க வேண்டும் என்றும் முடிவு செய்து கொள்கிறார். அதன் பின் ஒவ்வொரு பாத்திரமும் ஜீவனுள்ளதாக மாற வேண்டும் என்பதற்காக நடிகர்களுக்கு பாத்திரங்களும் நிகழ்ச்சிகளும் வசனங்களும் வழங்கப்படுகின்றன. முந்தைய சொற்பொழிவுகளில் இவற்றை பற்றி விரிவாக பேசிவிட்டோம். சந்தேகம் இருப்பவர்கள் அல்லது தெளிவு தேவைப்படுபவர்கள் அந்த சொற்பொழிவுகளின் ஒலிப்பதிவுகளை கேட்டுக்கொள்ளலாம். சத்திய ஜீவியமே உலகங்களை படைக்கிறது, காக்கிறது, பேணுகிறது. நம் அறிவையும் அறியாமையையும், ஞானத்தையும் அஞ்ஞானத்தையும் சத்திய ஜீவியமே ஆழ்கிறது. மூன்றாவது பத்தியில் உள்ள கருத்துக்கள், மனம், வாழ்வு, ஜடம் ஆகிய மூன்றும் சச்சிதானந்த என்ற உயர் தத்துவத்தின் தோற்றங்களே. பிரபஞ்சத்தில் இம்மூன்றும் அறியாமையால் ஆளப்படுகின்றன. இவை தம்மை அறியாமல் இருக்கின்றன. இவை ஒன்று பல என்ற வேறுபாடுகளும் பிரிவினையும் கொண்டுள்ளன. உண்மையில் இம்மூன்றும் இறைவனின் அற்புதமான சக்திகள். மனம் சத்திய ஜீவியத்தின் உபசக்தி, பிரிவு வேண்டும் என்ற பார்வையை கொண்டுள்ளது. வாழ்வு சித்தின் உபசக்தி, மனத்தின் பிரிவு வேண்டும் என்ற பார்வையை ஏற்றுக்கொண்டு தன் சக்தியால் தோற்றங்களை, ரூபங்களை, உருவங்களை, வடிவங்களை அது உருவாக்குகிறது. ஜடம் என்பது சத்தின் உபசக்தி, தன்னை அறியாது செயலிழந்து நிற்கிறது. இந்த உபசக்திகள் தாங்கள் இறைவனின் சக்திகள் என்பதை மறந்துவிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவை தம்மை இறைவனின் கருவிகள் என்று உணர வேண்டும். தன்னை இறைவனின் கருவி என்று உணர்பவனால் மட்டுமே பெரும் சாதனைகளை சாதிக்க முடியும். ஒரு குரு தன் சீடனிடம், நம் தபோவனத்திற்கு, நம் குடிலுக்கு இப்புறமும் அப்புறமும் இருக்கும் மன்னர்கள் எதிரிகளாக இருக்கின்றனர். சுமூகம் இல்லை, ஓயாமல் சண்டை சச்சரவு நடக்கின்றன. எனவே நீ சென்று பேசி சுமூகத்தை நிலைநாட்டு என்றார். சீடனுக்கு ஒரே சந்தோஷம், குரு தனக்கு உயர்ந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறார் என்று உற்சாகமாக கிளம்பினான். போகும் வழியெல்லாம் தன் அறிவையும் ஞானத்தையும் உபயோகித்து எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். முதல் மன்னனிடம் சென்று தன் கருத்துக்களை அற்புதமாக கூறினான். அனைவரும் மயங்கும் வண்ணமாக சொற்பொழிவு இருந்தது. அவன் பேசி முடித்ததும், மன்னன், உன் சொற்பொழிவு அபாரமாக இருந்தது, ஆனால் அது நடைமுறைக்கு உதவாது என்று கூறிவிட்டார். முதல் மன்னனை முட்டாள் என்று நினைத்த சீடன் இரண்டாவது மன்னனை சந்தித்தான். மாறுபட்ட கருத்துக்களை கூறலாம் என்ற முடிவோடு முதல் சொற்பொழிவுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் தொகுத்து அற்புதமாக கூறினான், அற்புதமாக பேசினான். இரண்டாவது மன்னனும், உன் சொற்பொழிவு அற்புதமாக இருந்தது, ஆனால் நடைமுறைக்கு ஒத்துவராது என்று கூறிவிட்டான். மனம் சோர்ந்து போன சீடன் குருவிடம் திரும்பினான். ஐயா, நீங்கள் கூறியதை போல மன்னர்களுக்கு அறிவுரை கூறினேன், எதுவும் நடக்கவில்லை என்றான். அதற்கு குரு, மன்னர்களிடம் பேசு என்று உன்னிடம் சொன்னேன். என்ன பேசுவது என்று நான் கூறுவதற்கு முன் நீ போய்விட்டாயே. நீ பேசியது உன்னுடைய சொந்த பேச்சல்லவா? நான் கூறியதை போல நீ எங்கே பேசினாய் என்று கேட்டார். சீடனுக்கு அப்போதுதான் தன் அகந்தை புரிந்தது. தான் குருவின் கருவியாக இருக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டான். நான் இப்போது என்ன செய்யட்டும் என்று கேட்டான். நான் கூறுவதை போல நீ பேசுவாயா என்று கேட்டார். சரி என்றான் சீடன். இரண்டு மன்னர்களையும் சந்தித்து அவர்கள் முன்னிலையில் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்துவிட்டு வா என்றார். எதை பற்றியும் சிந்திக்காமல் முதல் மன்னனை சீடன் சந்தித்தான். அந்த மன்னனின் முன்னிலையில் மௌனமாக அமர்ந்திருந்தான். சீடன் ஏன் மௌனமாக இருக்கிறான் என்று முதலமைச்சர் தானாகவே கற்பனை செய்து கொண்டு பல நல்ல கருத்துக்களை கூறினார். மற்ற அமைச்சர்களும் சீடனின் மௌனத்திற்கு பலவிதமான அர்த்தங்களை கூறினர். இறுதியாக சபையினர் சீடனின் சொற்பொழிவு அற்புதமாக இருந்தது என்றனர். மிகவும் பயனுள்ள சொற்பொழிவு என்றனர். ஒற்றன் ஒருவன் சொற்பொழிவு அற்புதம் என இரண்டாவது மன்னனுக்கு தகவல் தந்தான். உடனே சீடனை இரண்டாவது மன்னன் வரவழைத்து உபசரித்தான். அங்கும் சீடன் மௌனமாக இருந்தான். முதல் மன்னனின் சபையில் நடந்தது இங்கும் நடந்தது. சீடனின் சொற்பொழிவு அங்கும் அற்புதமாக அமைந்தது. இரண்டு மன்னர்களும் சீடனின் அறிவுரையை, அவனது மௌனத்திலிருந்து தாங்களாகவே கற்பனை செய்து கொண்ட அறிவுரையை ஏற்று சமாதான உடன்படிக்கையை செய்து கொண்டனர். தாழ்ந்த சக்தி தான் கர்த்தாவாக இருப்பதை விட உயர்ந்த சக்திக்கு கருவியாக இருப்பது மேலானது என்பதை சீடன் புரிந்து கொண்டான். அதைத்தான் தாழ்ந்த தத்துவங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் தன்னை சத்திய ஜீவியத்தின் சக்தியாக உணர வேண்டும். வாழ்வு தன்னை சித் என்பதன் கருவியாக உணர வேண்டும். ஜடம் தன்னை சத்தின் கருவி என்று உணர வேண்டும். நான்காவது பத்தியில் உள்ள கருத்துக்கள் மனம், வாழ்வு, ஜடம் ஆகியவற்றுக்கு அப்பால் ஆன்மா என்ற நான்காவது தத்துவம் உள்ளது. அதற்கு இரண்டு பகுதிகள், இரண்டு தோற்றங்கள் உண்டு. ஆசை ஆன்மா, சைத்தியம் என்ற இரண்டு தோட்டங்களே அவை. முன்னால் இருப்பது ஆசை ஆன்மா. அது அனைத்தையும் தனக்கு உரிமையாக்கிக் கொள்ள ஆசைப்படும். எல்லா இன்பங்களும் தனக்கு வேண்டும் என நினைக்கும். அந்த ஆசை ஆன்மாவிற்கு பின்னால் சைத்தியம் மறைந்து வசிக்கிறது. ஆன்மாவின் அனுபவங்களின் சாரத்தை அதுவே சேகரிக்கிறது. ஆன்மா, சைத்தியம் என்ற இத்தத்துவம் படைப்பில் ஆனந்தத்தின் மறுவடிவமாகும். இது ஜீவியத்தின் செயலால், இறைவனின் விருப்புறுதியால் பரிணாமத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. சுயமாகவே ஆனந்தமயமான இந்த சைத்தியம் மனிதனின் அறியாமையால், பிரிவு மனப்பான்மையால் அடிமன குகையில் மறைந்து வசிக்கிறது. மேற்பரப்பில் நம்மால் அதை காண முடிவதில்லை. சைத்தியம் வெளிப்பட்டால் ஆனந்தம் பிறக்கும். சைத்தியம் வெளிவர சமர்ப்பணம் ஒன்றே வழி. கம்சனை எதிர்கொள்ளவும் துவாரகையை உருவாக்கவும் வாழ்வு அழைத்ததால் கண்ணன் ராதையை விட்டு பிரிந்து பிருந்தாவனத்தை விட்டு பிரிந்து போக நேர்கிறது. ராதையிடம் என் வளர்ப்பு தந்தையான நந்தகோபனையும் தாயான யசோதையையும் பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு கண்ணன் ராதையை பிரிகிறான். உடல்கள் பிரிகின்றன. ஒன்றான ஜீவியத்தில் பிரிவு என்பது சாத்தியமில்லை. அதன்பின் பல ஆண்டுகள் அவன் பிருந்தாவனம் வரவும் இல்லை, ராதையை சந்திக்கவும் இல்லை. குழல் ஊதுவதை நிறுத்திவிடுகிறான். ராதையின் நினைவோடு தன் கடமைகளை செய்து வருகிறான். இது பாமா, ருக்மிணி ஆகிய மனைவியர்க்கு எரிச்சலை உண்டாக்குகிறது. காலம் கழிகிறது. மகாபாரத யுத்தம் நடக்கிறது. யுத்தம் முடிந்த பின் கிருஷ்ணன் தன் பரிவாரங்களோடு ராதையை தேடி பிருந்தாவனம் வருகிறான். வந்த இடத்தில் நோய்வாய்ப்படுகிறான். எந்த மருந்தும் பயன் தரவில்லை. ரிஷி ஒருவர் பாதாமிரதம் பருகினால் நோய் தீரும் என்கிறார். அது என்ன பாதாமிரதம் என்று எல்லோரும் கேட்கின்றனர். அகந்தை சிறிதுமின்றி தூய உள்ளன்போடு தன்னை தரும் உணர்வோடு எவர் இருக்கிறாரோ அவரது பாதங்களை கழுவிய நீரை அந்த பாத அமிர்தத்தை கிருஷ்ணன் பருகினால் அது அமிர்தமாகி நோய் தீரும். அகந்தை இருந்தாலோ அன்பில் குறை இருந்தாலோ அந்த நீர் விஷமாகி கிருஷ்ணனின் உயிரையே எடுத்துவிடும் என்று ரிஷி கூறுகிறார். பாண்டவர்கள் பலராமன், பாமா, ருக்மணி ஆகிய அனைவரும் பாதாமிர்தம் தர தயங்கி நிற்கிறார்கள். ஒருவேளை தங்கள் அன்பிலோ அகத்திலோ குறை இருந்தால் கிருஷ்ணனின் கதி என்ன, உலகம் பழிக்குமே என்று மயங்குகிறார்கள். அன்பு இருந்தும் அங்கு அகந்தை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்போது எங்கோ பால் கறந்து கொண்டிருந்த ராதைக்கு கிருஷ்ணன் தன்னை அழைப்பது போல தோன்றுகிறது. பாதாமிர்த செய்தியை அறிந்ததும் ஆடைகளை திருத்தாமல் தலைவீதி கோலமாக புயலாக கிருஷ்ணன் இருந்த கூடாரத்திற்குள் நுழைகிறாள். யார் இந்த பித்து பிடித்தவள் என்று அனைவரும் யோசித்து முடிக்கும் முன்பே கிருஷ்ணனின் படுக்கைக்கு அருகே இருந்த தங்க தாம்பாளத்தில் இருந்த நீரில் தன் புழுதி படிந்த கால்களை கழுவுகிறாள். அது ஜீவ நீராகிறது. அந்த நீரை அப்பாதாமிர்தத்தை கிருஷ்ணனுக்கு புகட்டுகிறாள். கண்ணனின் நோய் உடனே தீர்கிறது. கண் விழிக்கிறான். படுக்கையிலே தன்னருகே அமர்ந்திருக்கும் ராதையின் பாதங்களை பற்றி மகிழ்கிறான். பின் எழுந்தமர்ந்து நெடுங்காலமாக இசைக்காத தன் குழலை இசைக்கிறான். அப்போது அங்கே ஆனந்த லீலை ஆரம்பமாகிறது. எல்லா உயிர்களும் ஓடோடி வந்து இறைவனை சரணடைகின்றன. உலகெங்கும் ஆனந்தம் பரவுகின்றது. சைத்தியம் திறக்கிறது. ஆனந்தத்தின் மறு உருவமே சைத்தியம். சைத்தியம் உலகில் முதன் முதலில் பிறந்தது பிருந்தாவனத்தில். சைத்தியத்தின் முதல் வழிபாடு வெளிப்பாடு ராதையிடம் நிகழ்ந்தது. உலகத்தில் இருக்கும் உலகத்தில் இதுவரை நடந்த நான்கு முக்கிய நிகழ்ச்சிகளில் பிருந்தாவனத்தில் இலையும் ஒன்று என்று ஸ்ரீ அரபிந்தோ குறிப்பிடுகிறார். ஐந்தாம் பத்தியில் உள்ள கருத்துக்கள். வேத ரிஷிகள் ஏழு தத்துவங்களை பற்றி எழுதினார்கள். ஏழு என்பதை எட்டாகவோ ஒன்பதாகவோ பத்தாகவோ பனிரெண்டாகவோ ஆக்கலாம் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றனர். முந்தைய பத்திகளிலும் அத்தியாயங்களிலும் நாம் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் பலனாக ஏழு தத்துவங்கள் என்பதை எட்டாக கொள்ளலாம் என்று ஸ்ரீ அரபிந்தோ கூறுகிறார். பிரபஞ்சத்தில் உலகில் நம் வாழ்வு நம் இருப்பு என்பது இறைவனின் இருப்பில் எக்ஸிஸ்டன்ஸின் ஒரு வகையான ஒளிச்சிதறல் என்று கூறலாம். மேலிருக்கும் நான்கு தத்துவங்கள் கீழிறங்கி புதிய நான்கு தத்துவங்கள் ஆகின. கீழிருக்கும் அந்த நான்கு தத்துவங்களும் உயர்ந்து ஏறி பழைய நான்கு தத்துவங்களாக மீண்டும் மாற முடியும். முதல் தத்துவமான சத் மாறி எட்டாவது தத்துவமான ஜடமாயிற்று. இரண்டாவது தத்துவமான சித் மாறி ஏழாவது தத்துவமான வாழ்வாயிற்று. மூன்றாவது தத்துவமான ஆனந்தம் மாறி ஆறாவது தத்துவமான சைத்தியமாயிற்று. நான்காவது தத்துவமான சத்திய ஜீவியம் மாறி ஐந்தாவது தத்துவமான மனமாயிற்று. மாறியதை மீண்டும் மாற்றுவது எப்படி? நமக்கு இப்போது இருக்கும் ஒரே வழி சமர்ப்பணம். அதுவே ஸ்ரீ அரபிந்தோ நமக்கு காட்டும் வழி. ஆறாம் பத்தியில் உள்ள கருத்துக்கள். இறைவன் தூய சத்திலிருந்து சித் சக்தி, ஆனந்தம், சத்திய ஜீவியம் ஆகியவற்றின் மூலம் கீழிறங்கி பிரபஞ்சத்தில் நுழைகிறான். மனிதன் ஜடத்திலிருந்து வாழ்வு, சைத்தியம், மனம் ஆகியவற்றின் மூலம் மேல் எழுகிறான். மேலிருந்து கீழிறங்குவதும் கீழிருந்து மேலெழுவதும் சந்திக்கும் புள்ளியில் திரை ஒன்று உள்ளது. அத்திரைக்கு இப்புறம் மனமும் அப்புறம் சத்திய ஜீவியமும் உள்ளன. இரண்டும் ஒன்றை ஒன்று அறிந்து கொள்வதை தடுக்கும் வகையில் இத்திரை இருக்கிறது. இத்திரையை நாம் கிழித்திரைய வேண்டும். இத்திரையை விளக்கினால்தான் மனித வாழ்வில் இறை வாழ்வு சாத்தியமாகும். பரிணாமத்திற்கென்று ஏதேனும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டுமானால் அது மனத்தை சத்திய ஜீவியமாகவும் ஆன்மாவை ஆனந்தமயமானதாகவும் வாழ்வை சித் சக்தியாகவும் ஜடத்தை சத்தாகவும் மனிதன் அறிவது என்பதாகத்தான் இருக்க முடியும். எந்த நோக்கமும் அற்ற ஒரு வட்டத்திற்குள் நாம் மீண்டும் மீண்டும் சுற்றி சுற்றி வருவதோ அல்லது அந்த வட்டத்திலிருந்து தப்பிக்க நினைப்பதோ நோக்கமாக லட்சியமாக இருக்க முடியாது. ஏழாவது பத்தியில் உள்ள கருத்துக்கள். நம் வாழ்வை சித் சக்தி ஆழ்கிறது. எனவே நம் வாழ்வு முன்னேற வேண்டுமானால் சித் சக்தியின் செயல்பாடுகளை பற்றியும் இயங்குமுறை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நாமோ நம் குழந்தைகளோ பரீட்சை எழுத வேண்டியிருந்தால் என்ன செய்கிறோம்? பரீட்சையை பற்றிய விவரங்களை சேகரம் செய்கிறோம். என்ன படிக்க வேண்டும், எப்போது பரீட்சை எழுத வேண்டும், எவ்வளவு நேரம் எழுத வேண்டும், கேள்வித்தாள் எப்படி இருக்கும், எப்படி பதில் எழுத வேண்டும், மதிப்பெண்கள் தரப்படும் முறை என்ன, எந்த பரீட்சை முடிவுகள் வரும், எப்படி தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்ற அனைத்து விவரங்களையும் ஒன்று விடாமல் சேகரம் செய்து கொண்டு செயல்படுகிறோம். அவ்வாறு விவரம் அறியாவிட்டால் 10ஆம் வகுப்பு தேர்விற்கு 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை படிக்க நேரிடும். மார்ச் மாதம் நடக்கும் பரீட்சைக்கு அது முடிந்த பின் ஏப்ரல் மாதம் தயார் செய்ய ஆரம்பிப்போம். திருமணம் செய்யும் போது, வீடு கட்டும் போது, வேலைக்கு போகும்போது இது போல எல்லா விவரங்களையும் கவனமாக சேகரிக்கிறோம். விவரங்களை சேகரித்து அவற்றின் அடிப்படையில் பெற்ற தெளிவால் தைரியமாக செயல்படுகிறோம். ஆன்மீக விஷயத்தில், லைஃப் டிவைன் விஷயத்தில் அப்படி இருக்கிறோமா? இன்ஃபினிட்டி, அளவற்றது என்ற கருத்து லைஃப் டிவைனில் ஏராளமான இடங்களில் வருகிறது. இன்ஃபினிட்டி என்றால் அளவற்றது, மிகவும் பெரியது என்று மட்டும் புரிந்து வைத்திருக்கிறோம். நாம் என்றாவது இன்ஃபினிட்டி என்பதன் முழு விவரங்களை ஸ்ரீ அரபிந்தோவின் புத்தகங்களில் இருந்து சேகரிக்க முயற்சி செய்திருக்கிறோமா? இன்ஃபினிட் என்பது வாழ்வில் எப்படி செயல்படுகிறது, அதன் தன்மைகள் என்ன, அதை எப்படி வெளிப்படுத்துவது, அதை எப்படி அறிந்து கொள்வது என்ற விவரங்கள் எல்லாம் நம்மிடம் உண்டா? அந்த விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று நினைத்தாவது பார்த்திருக்கிறோமா? பரீட்சை, திருமணம், வேலை, வீடு போன்றவற்றை பற்றி விளக்கும் திறமை உள்ள நம்மால் ஆன்மீக விவரங்களையும் சேகரிக்க முடியும். எனவே குறைந்தபட்சம் சித் சக்தியின் தன்மைகளை பற்றிய விவரங்களை சேகரித்து அறிவது மிகவும் அவசியம். ஏனென்றால் அதுவே வாழ்வு. 7 தத்துவங்களோ 8 தத்துவங்களோ இருக்கின்றன என்று தெரிந்து கொண்டோம். அவை உண்மையிலேயே இருக்கின்றனவா? அவை நம்முள் செயல்படுகின்றனவா? அவை இல்லாமல் நம்மால் வாழ முடியாதா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாமெல்லாம் பரிணாமத்தால் வளர்ந்து விட்டோம் என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் இன்னமும் பரிணாம கைக்குழந்தையாகத்தான் இருக்கிறோம். பரிணாம முதிர்ச்சியும் பரிணாம வளர்ச்சியும் தொலைதூரத்தில் இருக்கின்றன என்று ஸ்ரீ அரபிந்தோ கூறுகிறார். காட்டில் வாழும் விலங்கு தன் குட்டியை வேறொரு விலங்கு துன்புறுத்த வந்தால் உடனே எதிரியின் மீது பாய்ந்து சண்டையிடுகிறது. அது மிருகம். பரிணாம வளர்ச்சி அதனிடம் இன்னமும் வரவில்லை. நாம் கண்டு மகிழும் திரைப்படங்கள் அனைத்திலுமே கதாநாயகன் அப்பாவிகளை காப்பாற்ற தீயவர்களோடு வில்லன்களோடு பறந்து பறந்து பாய்ந்து பாய்ந்து சண்டை போடுகிறான். கதாநாயகனை தெய்வம் போல ரசிகர்கள் நினைக்கிறார்கள். அவன் செய்வது மிருகச் செயல் என்பதை நாம் ஒருபோதும் நினைத்து பார்ப்பதில்லை. நம் அனைவர் மனதிலும் மிருகம் இருக்கிறது. நமக்கு பிடிக்காதவர்களை அடித்து நொறுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அதற்கான உடல் வலிமை நம்மிடம் இல்லை. சட்டம் தண்டிக்கும் என்ற பயமும் உண்டு. அதனால் மனத்திற்கு பிடிக்காதவர்களை பற்றி துச்சமாக கேவலமாக நினைக்கிறோம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களை பற்றி மட்டமாக அவமரியாதையாக முகத்திற்கு முன்போ முதுகிற்கு பின்போ பேசி மகிழ்கிறோம். குற்றம் சாட்ட, குறை கூற, கோல் மூட்ட தயாராக இருக்கிறோம். இவ்வளவையும் செய்துவிட்டு நாம் அன்னையின் பக்தர்கள், பரிணாம பேரொளி பெற்றவர்கள் என்று நம்மை நாமே வியந்து மகிழ்ந்து கொள்கிறோம். இது மனமயக்கம்தான். நம் வாழ்வில் உள்ள எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால், எல்லாவற்றிலுமே நாம் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருப்பதை அறியலாம். அதை அறிவது பரிணாமத்தின் முதல் படி. அறிந்ததை ஏற்பது பரிணாமத்தின் இரண்டாம் படி. ஏற்றதை மாற்றுவது பரிணாமத்தின் மூன்றாவது படி. அவற்றையெல்லாம் செய்ய ஆரம்பித்தால்தான் பரிணாம கைக்குழந்தை என்ற நிலையிலிருந்து பரிணாம பெரியவன் என்ற வளர்ச்சி நிலையை அடைய முடியும். சச்சிதானந்தமே அனைத்து படைத்திற்கும் அடிப்படை. சூன்யத்திலிருந்து, பூஜ்யத்திலிருந்து திடீரென்று பிரபஞ்சம் என்ற உருவம் தானாகவே உருவாகிவிடவில்லை. ஒன்று, அது மாபெரும் இருப்பில் ஒரு சிறு பகுதியாக நம் பிரபஞ்சம் இருக்க வேண்டும். அல்லது நம் பிரபஞ்சமே முழுமையான ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் இருக்கும் நிலையில் இரண்டில் ஒன்று மட்டும்தான் சாத்தியம். ஆனால் நாம் பிரபஞ்ச ஜீவனோடு ஒன்றாகும் போது இரண்டுமே உண்மை என்பதை அறிவோம். ஒருவர் தன்னந்தனியாக சுய தொழில் செய்யும் போது அவரே முதலாளியாகவும் இருக்கிறார், தொழிலாளியாகவும் இருக்கிறார். தட்டச்சு செய்வது ஒரு வேலை என்றால் அந்த வேலை அவரது சுய தொழிலில் பகுதியான ஒன்று. அந்த வேலை அதை பொறுத்த அளவில் முழுமையானது. ஆனால் அது மொத்த சுய தொழிலில் ஒரு பகுதி தான். தட்டச்சு செய்யும் போது தான் தொழிலாளி மட்டுமல்ல முதலாளியும் கூடத்தான் என்று தெளிவாக உணர்ந்தால் ஒரே நேரத்தில் தான் முதலாளியாகவும் தொழிலாளியாகவும் இருப்பதை சுய தொழில் செய்பவர் அறியலாம். இறைவனின் அகவெளிப்பாடு காலம், புறவெளிப்பாடு இடம். இந்த வெளிப்பாடுகளை எல்லாம், இந்த எண்ணற்ற அளவட்ட உருவங்களை எல்லாம் கட்டுப்படுத்தாவிட்டால் குழப்பம்தான் மிஞ்சும். எனவேதான் அனந்தமான சித் சக்தி இயற்கை சட்டங்களை உருவாக்குகிறது. நதி ஓடி கடலில் கடக்க வேண்டும். கடல் நீர் வெப்பத்தால் ஆவியாகி மேகமாக வேண்டும். மேகம் மழையாக பெய்து நதியை நிரப்ப வேண்டும். நதி நீர் ஓடி கடலில் மீண்டும் கலக்க வேண்டும் என்ற நியதிகளை சர்வ வல்லமை மிக்க அனந்தமயமான சித் சக்தி உருவாக்குகிறது. அவ்வாறு ஒரு நியதி, ஒரு நிர்ணயிக்கப்பட்ட சுழற்சி இருந்தால்தான் வாழ்வு சீராக நடக்க முடியும். மனிதனோ அந்த நியதிகளை மதிக்காமல் வாழ்ந்து இயற்கையையும் சுற்றுப்புற சூழலையும் மாசுபடுத்தி தனக்குத்தானே கெடுதல் செய்து கொள்கிறான். மனிதன் அறியாமையால் ஆழப்படும் மனதை பயன்படுத்தி எத்தனையோ இயந்திரங்களை உருவாக்கியுள்ளான். ஆனால் சித் சக்தி படைத்த மனித விடுதலை போன்ற சிக்கலான ஒன்றை அவனால் இதுவரை உருவாக்க முடியவில்லை. அது அனந்தமான சித் சக்தியால் தான் செய்ய முடியும். தொகுத்தறியும் ஜீவியம், பகுத்தறியும் ஜீவியம் என்ற இரண்டு வகையான ஜீவிய நிலைகளை பற்றி முன்பே பேசினோம். அவை இரண்டும் செயல்படுவதால் தான் பிரபஞ்ச இயக்கம் சாத்தியமாகிறது. எட்டாம் பத்தியில் உள்ள கருத்துக்கள். தன்னுணர்வு உள்ள புருஷன் இறைவன் அனைத்தும் அறிந்தவன், சர்வ வல்லமை மிக்கவன், அவனது இயல்பு ஆனந்தமன்றி வேறொன்றும் இல்லை. பிரபஞ்சம் உருவானது இறைவனின் ஆனந்த அனுபவத்திற்காகத்தான். இறைவன் ஆனந்தம் பெற வேண்டும் என்பதே படைப்பின் நோக்கம், சாரம், காரணம். ஆனந்தம் என்ற ஒன்றில்லை என்றால் ஒருவரும் மூச்சு விட முடியாது, வாழ முடியாது, இருக்க முடியாது என்று பண்டைய ரிஷிகள் கூறுகின்றனர். இந்த ஆனந்தம் ஆழ்மனத்திற்கு சென்று மறைந்து விடுவதால் மேற்பரப்பு மனத்தில் ஆனந்தம் இல்லாதது போல் தோன்றுகிறது. அப்படி தவறாக தோன்றினாலும் ஆனந்தம் எங்கும் எதிலும் இருக்கிறது. ஒவ்வொரு பொருளின் ஆணிவேரிலும் ஆனந்தம் இருக்கிறது. எங்கெங்கு காணினும் சக்தியடா என்ற பாடலை எங்கெங்கு காணினும் ஆனந்தமடா என்று மாற்றி எழுதினாலும் தவறில்லை. இருப்பதில் ஆனந்தம், படைப்பதில் ஆனந்தம், வாழ்வதில் ஆனந்தம், செய்வதில் ஆனந்தம், ஞானத்தில் ஆனந்தம், கூடலில் ஆனந்தம் என்று நம்மால் வாழ முடியும், இருக்க முடியும். விரியும் வாழ்வில் பரவச ஐக்கியத்தில் உள்ள அன்பும் சந்தோஷமும் அதிகபட்ச சிறப்புள்ளவை. எனவே பிரபஞ்ச வாழ்வு எங்கெங்கு உண்டோ அங்கெல்லாம் சத், சித், ஆனந்தம் ஆகிய மூன்றும் இருந்தே ஆக வேண்டும். ஒரு இளைஞர் வேலை இல்லாமல் இருந்தார், பெற்றோர் இல்லை, உறவினர்களோடு உறவில்லை, நண்பர்களோடு நட்பில்லை, அவருக்கு வாழ்வே துயரமயமானதாக இருந்தது. தன் வாழ்க்கை அர்த்தமற்றது, தான் வாழ்வது வீண் என்று நினைத்தார். இவ்வாறு பொருள் இல்லாமல் உறவில்லாமல் வாழ்வதை விட உலகத்தை விட்டு நிரந்தரமாக போய்விடுவதே நல்லது என்ற முடிவிற்கு வந்தார். அதிகாலை நேரத்தில் எழுந்து ரயில்வே தண்டவாளத்தை நோக்கி வேகமாக நடந்தார். எந்த ரயில் எதிரே வருகிறதோ அதன் முன் குதித்து விடுவது என்ற முடிவோடு நடந்தார். அவருக்கு முன்பு இரண்டு தெருநாய்கள் ஒன்றை ஒன்று துரத்தி விளையாடிக் கொண்டிருந்தன, மகிழ்ச்சியாக இருந்தன. மரங்களில் பறவைகள் அமர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருந்தன. அவர் நடந்து கொண்டிருந்த வழிகளில் இருந்த செடிகளில் சூரிய ஒளியைக் கண்டு மொட்டுகள் மலர்ந்து கொண்டிருந்தன. அவற்றை வண்டுகள் ரீங்காரமிட்டு சுற்றிக் கொண்டிருந்தன. நாய், பறவை, வண்டு, மலர் இவற்றிடம் பணமோ நகையோ வீடோ வேலையோ எதுவுமே இல்லை. ஆனாலும் இவை சந்தோஷமாக இருக்கின்றனவே, அது எப்படி என்று யோசித்தார். ஒவ்வொரு ஜீவனும் பூமியில் பிறப்பது ஏதோ ஒரு நோக்கத்தோடு, ஏதோ ஒரு லட்சியத்தோடு. அந்த லட்சியம் என்னவென்று தெரியாமல் இருப்பதால் தான் குழப்பம் வருகிறது. மிருகங்கள் கூட சந்தோஷமாக இருப்பதை லட்சியமாக வைத்திருக்கின்றன. மனமுள்ள மனிதனான நான் ஏன் சந்தோஷமாக இல்லாமல், ஆனந்தத்தை தேடாமல் வாழ்வை முடித்துக் கொள்ள முட்டாள்தனமாக எண்ணுகிறேன் என்று சிந்தித்தார். அவர் மனம் மாறியது. ஆனந்தம் என்பது வெளியில் இல்லை, என் அகத்தில் இருக்கிறது. என் வாழ்வை நிர்ணயிப்பவன் என்னுள் இருக்கும் இறைவனே அன்றி வேறொன்றில்லை. எனவே என் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும், ஒவ்வொரு வினாடியையும், ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆனந்தமயமாக வைத்துக் கொள்ளப் போகிறேன் என்ற முடிவோடு வீடு திரும்ப ஆரம்பித்தார். திரும்பும் வழியில் ஒரு சிறு கடையில் எடுபடி வேலைக்கு ஆள் தேவை என்று போட்டிருந்தது. அங்கு போய் விசாரித்ததில் அந்த வேலை அவருக்கு கிடைத்தது. மெல்ல மெல்ல வாழ்வில் உயர்ந்து இன்று பெரிய தொழிலதிபர் ஆகிவிட்டார். கடந்த 20 வருடங்களில் ஒரே ஒரு கணம் கூட கவலையையோ துயரத்தையோ தன் வாழ்வில் அனுமதித்ததில்லை. சிரமங்கள் வந்தாலும் எங்கும் எதிலும் ஆனந்தத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறேன் என்று அடிக்கடி கூறுவார். அதுவே அவரது வெற்றியின் ரகசியம். 9வது பத்தியில் உள்ள கருத்துக்கள். சத், சித், ஆனந்தம் ஆகிய மூன்றுமே அனந்தமயமானவை. அவை வெளிப்பட்டால் அளவின்மைதான் இருக்கும். படைப்பு என்பது அளவுடையது. அங்கு சத் சித் ஆனந்தம் ஆகிய மூன்றுமே செயல்பட்டால் எல்லாமே ஆனந்தமாகிவிடும். ஒரு முறையோ ஒழுங்கோ இருக்க முடியாது. ஏனென்றால் எல்லாமே ஒன்றாக ஆனந்தமாக இருக்கும்போது எதை வரையறை செய்வது, எதை ஒழுங்கு செய்வது, எதை முறைப்படுத்துவது, எதை பிரிப்பது? எனவே முறைப்படுத்தக்கூடிய வல்லமை மிக்க ஞானமும் விருப்புறுதியும் உள்ள, உறவுகளை நிர்ணயிக்க வல்ல, விதையிலிருந்து விருட்சத்தை உருவாக்கக்கூடிய சக்திமிக்க தத்துவத்தை சச்சிதானந்தம் வெளிப்படுத்தியது. அந்த தத்துவம் சத்திய ஜீவியம் ஆகும். இத்தத்துவம் சச்சிதானந்த தத்துவமே அன்றி வேறொன்றும் இல்லை. சச்சிதானந்தத்தில் இல்லாத ஒன்றை சத்திய ஜீவியம் வெளிப்படுத்துவதில்லை. எனவே பிரபஞ்ச சட்டங்கள் எதுவுமே வெளியே இருந்து உருவாக்கப்படுவதில்லை. அனைத்து சட்டங்களும் அதன் அகத்தில் உருவாகின்றன. முன்னேற்றம் வளர்ச்சி என்பது அதற்கு வெளியே இருந்து வரவில்லை, உள்ளிருந்துதான் வருகிறது. தன்னுள் உள்ள எண்ணற்ற வித்துக்களில் இருந்து பலவற்றை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எனவே வாய்ப்பு தவறிவிட்டது, முடிந்துவிட்டது, இனிமேல் எதுவுமே இல்லை என்ற அவச்சொற்களுக்கு, அமங்கல வார்த்தைகளுக்கு இங்கே இடமில்லை. தனக்கிருக்கும் அளவற்ற சுதந்திரத்தை பயன்படுத்தி சத்திய ஜீவியம் அளவின்மையிலிருந்து அளவுடைய படைப்புகளை உருவாக்குகிறது. தன்னை அளவிற்கு உட்படுத்திக் கொண்டு சத்திய ஜீவியம் படைப்பை நிகழ்த்துகிறது. வேத ரிஷிகள் பெயரற்றவனின் மூன்று பெயர்கள் சத் சித் ஆனந்தம் என்றனர். நாம் அப்பெயர் இல்லாதவனுக்கு நான்காவதாக ஒரு பெயர் தருகிறோம். அந்த பெயர் சூப்பர் மைண்ட், சத்திய ஜீவியம் என்கிறார் ஸ்ரீ அரபிந்தோ. பத்தாவது பத்தியில் உள்ள கருத்துக்கள். மேல்நிலையில் உள்ள சத் சித் ஆனந்தம் சத்திய ஜீவியம் ஆகியன பிரபஞ்சத்திற்கு இன்றியமையாத தத்துவங்கள் என்பதை தெரிந்து கொண்டோம். அவை மட்டுமல்ல, கீழ்நிலை தத்துவங்களான மனம், வாழ்வு, ஜடம் ஆகியனவும் பிரபஞ்சத்திற்கு அவசியமானவைதான். ஆனால் அவற்றை அவை இப்போது இருக்கும் ரூபத்தில், இப்போது செயல்படும் விதத்தில், இப்போது இருக்கும் நிலையில் நாம் ஏற்க வேண்டியதில்லை. வேறு வகையான ரூபத்தில், வேறு வகையான நிலைகளில் அவற்றை நாம் ஏற்கலாம், ஏற்க வேண்டும். நம் வீட்டிற்கு அருகே இருக்கும் சிறிய கடைக்காரர் அதிகபட்ச விலை 100 ரூபாய் இருக்கும் பொருளை 200 ரூபாய்க்கு விற்கிறார். பொருள் மிகவும் பழையதாக ஆங்காங்கே உடைந்து போய் மிகவும் குறைவான பயனை தரும் நிலையில் இருக்கிறது. நம் வீட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கடையில் அதே பொருள் புதியதாக, அழகாக, நன்றாக இயங்குவதாக 90 ரூபாய்க்கு கிடைக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். உடனே என்ன செய்வோம்? இத்தனை காலம் அதிக விலை கொடுத்து உடைந்த பொருளை அருகில் இருக்கும் கடையில் வாங்கி பழகிவிட்டோம். எதற்கு தேவையில்லாமல் முயற்சி எடுத்து வேறு கடையில் புதிய பொருளை குறைந்த விலைக்கு வாங்க வேண்டும், இருப்பதே போதும் என்று வாழா இருப்போமா? அப்படி செய்வதில்லை. முயன்று பல கிலோமீட்டர் பயணம் செய்து நல்ல பொருளை வாங்குவோம். அதுதான் சரியான அணுகுமுறை. இப்போது நம்மிடம் இருக்கும் ஜடம், பிராணன், வாழ்வு, மனம் பழைய கடையில் உள்ள பழைய பொருள் போல் இருக்கின்றன. நாம் சிறிது முயற்சி எடுத்தால் சத்திய ஜீவிய கடையில் இறைமயமான மனம், இறைமயமான வாழ்வு, இறைமயமான ஜடம், இறைமயமான பிராணன் ஆகியவற்றை பெற்றுக் கொள்ளலாம். பழைய கடையில் உள்ள உடைந்த பொருளை அப்படியே பயன்படுத்திக் கொண்டிருப்பதா, புதிய கடையில் உள்ள சிறந்த பொருளை வாங்குவதா என்பதை அவரவர் தான் தீர்மானிக்க வேண்டும். பழைய பொருட்களுக்கும் புதிய பொருட்களுக்கும் என்ன வேறுபாடு? நம் மனம் சத்திய ஜீவியத்தின் விகாரமாகிவிட்ட சக்தி. இப்போதிருக்கும் மனம் தன் கோணத்தில் மட்டுமே விஷயத்தை கோணலாக அறியும், அளவுடைமையை மட்டுமே அறியும். இறைமயமான மனமோ அடுத்தவர் கோணத்திலும் விஷயத்தை பார்க்கும், அளவுடைமைக்கு பின்னே அளவின்மையை அறியும். எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் ஏக காலத்தில் ஆனந்தமாக சத்தியஜீவியம் அறியும் என்றால் படைப்பது எப்படி? படைப்பதற்கு ஒரு கருவி தேவைப்படுகிறது. அக்கருவி அகந்தையற்று இருக்க வேண்டும். அதே சமயம் தனித்தனியாக பிரித்து அளவுடைமையை ஆராயக்கூடியதாக இருக்க வேண்டும். சத்திய ஜீவியத்தின் விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும். தன்னை வெளிப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட கருவிதான் இறைமயமான புதிய மனம். பழைய மனமோ தான் சத்திய ஜீவியத்தின் கருவி என்பதை மறந்து போய் தன் விருப்பம் போல அகந்தையோடு செயல்பட்டு எல்லாவற்றையும் கெடுத்து விடுகிறது. ஒரு டெய்லர் இருக்கிறார். அவரிடம் ரவிக்கை தைக்க ஏராளமான பெண்கள் பல வண்ண துணிகளை தருகிறார்கள். எல்லா பெண்களையும் எல்லா துணிகளையும் டெய்லர் அறிவார். அறிவதால் மட்டுமே ரவிக்கைகள் தயாராகிவிடாது. ஏதாவது கருவி வேண்டும். அவர் கத்திரிக்கோள் என்ற கருவியை கொண்டு ஒவ்வொரு துணியாக தேர்ந்தெடுத்து அளவு குறித்து வெட்டுகிறார். அழகழகான சட்டைகள், கச்சிதமாக பொருந்தும் வகைகள் உருவாகின்றன. கத்திரிக்கோள் டெய்லருக்கு கட்டுப்படவில்லை என்றால் என்னாகும்? தன் விருப்பம் போல கோணல் மாணலாக தவறான அளவுகளில் துணிகளை வெட்டி தைத்துவிடும். நாம் சமீபத்தில் பார்த்த எந்திரன் படத்தில் அப்படித்தான் நிகழ்கிறது. கதாநாயகன் உருவாக்கும் எந்திரன் கதாநாயகனுக்கு கட்டுப்பட்டிருந்த வரையில் நல்ல முறையில் இயங்குகிறது. தான் கதாநாயகனுக்கு கட்டுப்படவில்லை என்று தெரிந்ததும் தன்னையே நாயகன் என்று நினைத்துக் கொண்டு எந்திரன் தவறான வழியில் போக தொடங்குகிறது. ஆனால் அது எத்தனை தவறு செய்தாலும் அதை படைத்தவன் அதை இறுதியில் கட்டுப்படுத்தி விடுகிறான். நம் மனமும் எத்தனை கோணலாக போனாலும் அது சத்திய ஜீவியத்திற்கு இறுதியில் கட்டுப்பட்டே தீர வேண்டும். சத்திய ஜீவியத்திற்கு படைக்கும் கருவி தேவை என்பதால் தான் அது தன்னிலிருந்து அளவுடைய மனத்தை உருவாக்கி கொண்டது. 11வது பத்தியில் உள்ள கருத்துக்கள். மனம் பிறந்ததும் அடுத்தடுத்து வாழ்வும் பொருளின் வடிவமான ஜடமும் பிறந்தன. வாழ்வு என்பது மனத்தின் வழியே சிற்சக்தியின் ஆற்றலாலும் செயலாலும் உருவாகிறது. பிரபஞ்சத்தில் விருப்புறுதியும் சக்தியும் கூடிய நிலையில் உருவாகும் இயக்கத்தை, அந்த தத்துவத்தை வாழ்வு அல்லது பிராணன் என்று நம் இந்திய ஞானிகள் அழைத்தனர். நாம் இருக்கும் வாழ்வு ஆசைகளால், முறையற்ற சக்திகளால், சுயநலத்தால் தெளிவற்று போயிருக்கிறது. அது பழைய பொருள். ஆனால் இறைமயமான வாழ்வு விருப்புறுதியால், முறைப்படுத்தப்பட்ட சக்தியால், தன்னை தருதலால் இயங்கக்கூடியது. அதுதான் புதிய பொருள். நாம் இருக்கும் ஜடம் தன்னை அறியாத ஜீவனற்ற தாமசம் நிறைந்த ஒன்றாக உள்ளது. அது பழைய பொருள். இறைமயமான ஜடம் தன்னை அறியும் ஜீவனுள்ளது, தாமசமற்றது. அது புதிய பொருள். 12வது பத்தியில் உள்ள கருத்துக்கள். இதுவரை ஆராய்ந்து தெரிந்தவற்றின் அடிப்படையில் நாம் அறிவது என்ன? பிரபஞ்சத்தில் கண்ணுக்கு புலனாவது ஒரே ஒரு தத்துவம் என்றாலும் அது முடிவல்ல. கண்ணுக்கு தெரியும் தத்துவம் முகமூடிதான். அதற்கு பின்னால் உண்மை உள்ளது. அது வெளிப்பட்டே தீரும். நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் பரிணாமம் நடந்து கொண்டே இருக்கும். விதை பூமியில் விழுகிறது. அதிலிருந்து பின் தளிர் வருகிறது. தளிர் செடியாகிறது. செடியில் மொட்டு பிறக்கிறது. மொட்டு மலராகிறது. இவையெல்லாம் விதைக்குள் மறைந்திருந்தன. நமக்கு தெரியவில்லை, புரியவில்லை என்பதால் அவை இல்லை என்றாகி விடவில்லை. குழந்தை பிறக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது வளர்கிறது. சிறுவனாக, இளைஞனாக, பின் முதியவனாக அக்குழந்தை மாறுகிறது. விதைக்குள்ளிருந்து எப்படி செடி வரும், எப்படி மலர் வரும் என்று நாம் கேட்பதில்லை. குழந்தை எப்படி பெரியவனாக வளர முடியும் என்று நாம் சந்தேகப்படுவதில்லை. அவையெல்லாம் தாமாகவே நிகழக்கூடியவை. விதை என்ற ஒரு தத்துவத்திலிருந்து தளிர், செடி, மொட்டு, மலர் என்ற தத்துவங்கள் அடுத்தடுத்து வருவது போல, ஜடம் என்று நம் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரே ஒரு தத்துவத்திலிருந்து வாழ்வு, மனம், சத்திய ஜீவியம் என்ற பல தத்துவங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டே தீரும். விதையை காணும் விஞ்ஞானிக்கு அதனுள் மலர் தெரிவதைப் போல, மடையனை காணும் யோகிக்கு அவனுள் மேடை தெரிவதைப் போல, ஜடத்தை பார்க்கும் நமக்கு சத் தெரிய வேண்டும், வாழ்வை பார்க்கும் நமக்கு சித் தெரிய வேண்டும், மனதை பார்க்கும் நமக்கு சத்திய ஜீவியம் தெரிய வேண்டும். அனைத்தும் ஆன்மீக மயமாக ஆனந்தமயமாக தெரிய வேண்டும். பரிணாமம் நடந்தே தீரும் என்று தெரிகிறது. ஆனால் அது இப்போது நடக்குமா அல்லது எதிர்காலத்தில் நடக்குமா, நாம் வாழும் பூவில்லையில் நடக்குமா அல்லது வேறெங்காவது நடக்குமா என்ற கேள்விகள் எழக்கூடும். பரிணாமம் எந்தோ ஆரம்பமாகிவிட்டது, அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் நிற்கும் போது, நடக்கும் போது, பேசும் போது, தூங்கும் போது நடந்து கொண்டே இருக்கிறது. பண்டைய ரிஷிகள் மனிதன் இந்த உலகில் இறைமயமாக முடியும் என்று நம்பினர். ஆனால் நவீன காலத்து பகுத்தறிவாளியிடம் இதை சொன்னால் கேலியாக சிரிப்பார், இதெல்லாம் கற்பனை கதை என்று கூறுவார். இவ்வளவு ஏன்? நாம் அன்னை பக்தர்கள், அன்னையிடம் வந்ததால் எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்கின்றன என்பது நமக்கு அனுபவபூர்வமாக தெரியும். இதை அன்னை பக்தர் அல்லாத எத்தனை பேர் நம்பி ஏற்பார்கள்? அவர்கள் நம்பவில்லை என்பதால் நாம் அன்னையிடம் பெற்ற அனுபவங்கள் இல்லை என்று ஆகிவிடுமா? நாம் பெற்ற அனுபவத்தை பெறாத அல்லது பெற மறுக்கும் பகுத்தறிவுவாதிகள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொண்டு போகட்டும். நாம் நம் ஆர்வத்தை மறுக்காமல் இருப்போம். நம் ஆர்வத்தை மேலும் மேலும் வளர்த்தும் உயர்த்தும் வழிகளை நாடுவோம். நம் ஆர்வமும் அழைப்பும் விண்ணோக்கி உயர்ந்து இறைவனை எட்டினால் மண்ணில் மறைந்திருக்கும் உயர்ந்த தத்துவங்கள் அனைத்தும் வெகு விரைவில் வெளிப்படும். நாம் ஜடம், உணர்வு, மனம் ஆகிய கீழ்நிலை தத்துவங்களை மட்டுமே இதுவரை ஓரளவிற்கு அனுபவித்து அறிந்திருக்கிறோம். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இக்கீழ்நிலை தத்துவங்களை மெல்ல மெல்ல பரிணாமத்தின் மூலம் உயர் தத்துவங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. நாம் ஆர்வத்தோடு அன்னையை அழைத்தால் பரிணாமம் துரிதமாக நடக்கும். நாம் ஆர்வமின்றி அன்னையை அழைக்காமல் இருந்தாலும் பரிணாமம் நடக்கும். என்ன, சற்று மெதுவாக நடக்கும். பரிணாமம் நிகழ வேண்டும் என்ற விருப்புறுதி கொண்ட அன்னையை ஆர்வத்தோடு அழைப்பதன் மூலம் பரிணாமத்தில் நாங்களும் பங்கெடுக்கலாம், அன்னைக்கு ஏற்ற கருவியாக மாறலாம். நன்றி, வணக்கம்.
மிஸ்டர் கேரி அவர்களும் சந்திரசேகரன் சார் அவர்களும் மிகவும் அழகாக இந்த சாற்றை முழுமையான இந்த இதுவரை பேசியதன் தொகுப்பாக பேசி முடித்தனர். அனைவருக்கும், அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி கூறி இப்பொழுது விடைபெறுகிறோம். வணக்கம்.